நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். உலகின் மிகவும் மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் டென்மார்க் நாடு பல ஆண்டுகளாக முன்னணியில் இருந்து வருகிறது. தற்போது வெளிவந்திருக்கும் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் மீண்டும் டென்மார்க் நம்பர் ஒன் இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. ஆஸ்திரேலியா 11 இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இது குறித்த விரிவான விளக்கம் ஆங்கிலம் மூலம் SBS நியூஸின் ஜெனிஃபர் ஷெரர், தமிழில் ரைசல். உலகின் மிக மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் டென்மார்க் நாடு பல ஆண்டுகளாக முன்னணியில் இருந்து வருகிறது. தற்போது வெளிவந்துள்ள புள்ளி விவரத்திலும் டென்மார்க் நம்பர் ஒன் இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. ஆனால் ஆஸ்திரேலியா 11 இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. ஏன் பொருளாதார வளர்ச்சியும் உயர்ந்த வாழ்க்கை தரமும் கொண்ட ஆஸ்திரேலியா முதல் 10 இடங்களுக்குள்ளேயே வர இயலவில்லை? மகிழ்ச்சி என்பது வருமானத்தால் மட்டும் அளவிடப்படுகிறதா, அல்லது சமூக அமைப்புகள் தான் அதன் அடிப்படையா? ஆராய்வோமே. 10 ஆண்டுகளுக்கு மேலாக வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் எனும் பட்டியலில் டென்மார்க் நாடு முன்னணி நாடாக இருந்து வருகிறது. இதற்கு செல்வம் மட்டுமே காரணம் அல்ல. ஏனென்றால் டென்மார்க்கை விட செல்வத்தில் அல்லது பொருளாதாரத்தில் வளமாக இருக்கும் நாடுகள் முதலிடத்தில் இல்லை என்பதே உண்மை. அப்படியென்றால் எது டென்மார்க் நாட்டை உலகின் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் முதலிடத்தில் கொண்டு வருகிறது? மகிழ்ச்சி என்பது ஒரு தனிப்பட்ட இலக்கும் அல்ல, தனி மனித பொறுப்பும் அல்ல, அது ஒரு சமூக பொறுப்பு என்பதே டென்மார்க் தரும் செய்தி. 1993 ஆண்டு முதல் டென்மார்க் ஒரு கல்விக் கொள்கையை கடைபிடித்து வருகிறது. அதாவது 6 முதல் 16 வயது வரை உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் சோசியல் எமோஷனல் லேர்னிங், தமிழில் சொல்லப்போனால் உணர்ச்சி அறிவும் பிறரை புரிந்து கொள்ளும் திறனும் பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. டென்மார்க் நாட்டின் கல்வியாளர் ஜெசிகா ஜோவல் அலெக்சாண்டர் இதை இப்படி விளக்குகிறார்.
The Danish way is very much focused on a sense of happiness that comes from within, and that basically means that like you feel good with who you are no matter what your accolades are.
Ethics education என்று அழைக்கப்படுகின்ற அறம் சார்ந்த அல்லது நெறிமுறை சார்ந்த கல்விக்கு டென்மார்க் முக்கியத்துவம் தருகிறது என்கிறார் வெய்சா டுன்கே எனும் தன்னார்வ ஆசிரியர்.
They build skills in critical thinking, collaborative thinking.
டென்மார்க் நாடு கடைபிடிக்கும் இந்த நெறிமுறை சார்ந்த அணுகுமுறை ஆஸ்திரேலியாவின் கல்விக் கொள்கையுடன் அல்லது நமது பாடத்திட்ட நடைமுறையுடன் தெளிவாக மாறுபடுகிறது. ஆஸ்திரேலியாவில் கல்வி இன்னும் மதிப்பெண்கள், தேர்வுகள், சாதனைகள் என்பவற்றை மையமாக கொண்டுள்ளது. ஆனால் குழந்தைகளின் உணர்வுகள், அவர்களின் மனித உறவுகள், பிறருடன் மோதல்களை சமாளிக்கும் ஒருவரின் திறன் ஆகியன டென்மார்க்கில் கற்றுத்தரப்படுகின்றன. ஆனால் ஆஸ்திரேலியாவில் தேசிய அளவில் இந்த அம்சங்கள் கட்டாயமாக கற்பிக்கப்படவில்லை. மட்டுமல்ல, ஆஸ்திரேலிய மக்கள் இன்று எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் டென்மார்க் மக்கள் எதிர்கொள்ளும் சவால்களிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டவை. குறிப்பாக வீட்டு வசதி குறைவு, வாழ்க்கை செலவு உயர்வு, வேலை உறுதியின்மை, குடிபெயர்ந்தோர் எதிர்கொள்ளும் சிக்கல் என்று பல இங்கு உள்ளன. இன்று ஆஸ்திரேலியாவில் வீடு வாங்குவது அல்லது வாடகைக்கு வாழ்வது பல குடும்பங்களுக்கு மிகப்பெரிய சுமையாக மாறியுள்ளது. இதனால் குடும்பத்தோடு நேரம் செலவிடவும் பிறருடன் தொடர்பு கொள்ளவும் நேரம் குறைகிறது. டென்மார்க்கில் இதற்கு மாறாக வாடகை வீடுகளில் குடியிருக்கின்றவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் நிலைத்தன்மை, அவர்களுக்கான பாதுகாப்பு, மிதமான வீட்டு விலைகள், வேலை வாழ்க்கை என்பதில் சமநிலை பேணும் தன்மை என்று பல அம்சங்கள் டென்மார்க் நாட்டின் தனித்துவமான அம்சங்கள். ஆஸ்திரேலியா பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட நாடு. ஆஸ்திரேலியாவில் மகிழ்ச்சி இடைவெளி குடியேறிய மக்களிடையே இன்னும் அதிகமாக உள்ளது. குடியேறிய மக்களில் பலர் எதிர்கொள்வது மொழி சிக்கல்கள், நிலையற்ற வேலை, குடும்பத்திலிருந்து பிரிந்து வாழ்தல், சமூகத்தில் தனிமைப்பட்டிருத்தல், இப்படி பல சமூக உளவியல் சிக்கல்களை பலர் எதிர்கொள்கின்றார்கள். டென்மார்க்கில் இருக்கும் சமூக பாதுகாப்பு அமைப்புகள் நாட்டுக்கு புதிதாக வருகின்றவர்களுக்கு ஓரளவு ஆதரவாக இயங்குகின்றன. கல்வி நிலையங்களிலும் இந்த வேறுபாட்டை தெளிவாக பார்க்க முடிகிறது. டென்மார்க்கில் குழந்தைகள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தவும் மற்றவர்களின் உணர்வுகளை மதிக்கவும் பிரச்சனைகளை உரையாடலின் மூலம் தீர்க்கவும் கற்றுக்கொள்கின்றார்கள். இப்போது சிட்னியில் பணியாற்றும் டென்மார்க் நாட்டை சார்ந்த ஆரம்ப கல்வி ஆசிரியர் நானா ஹாமர் தன் பள்ளி நாட்களை இப்படி நினைவு கூறுகிறார்.
Like 1.5 hours and discussed what was happening in the classroom, like what were the dynamics like, how did something make you feel, was there anything you were struggling with, and it was actually a beautiful opportunity to touch base with your peers.
ஆஸ்திரேலியாவில் சில பள்ளிகளில் மட்டுமே நெறிமுறை பாடங்கள் நடத்தப்படுகின்றன. அவை குழந்தைகள் பிறர் கருத்துக்களை மதிப்பது, பிறரை மரியாதையுடன் நடத்துவது போன்று பலவற்றை கற்றுத் தருகின்றன.
I think something that's just really beneficial when you want to kind of promote empathy within like children is to look at it at a like with a way bigger lens kind of and really expand the term empathy. So being empathetic could be being polite. It could also be being aware of your surroundings.
ஆனால் டென்மார்க் போன்று இந்த வகுப்புகள் இங்கு எல்லா பள்ளிகளிலும் இல்லை, அவை கட்டாயமும் இல்லை. வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்டில் ஆஸ்திரேலியா முதல் 10 இடங்களில் வராமல் பின்தங்க காரணம் அல்லது ஆஸ்திரேலியா 11 இடத்திற்கு தள்ளப்பட காரணங்கள் பல உண்டு. சமூகத்தன்மை, பொருளாதார அழுத்தம் மற்றும் அமைப்புகளின் மீது மக்களின் நம்பிக்கை குறைவென்று பல காரணங்கள் உள்ளன. ஆஸ்திரேலியாவில் மகிழ்ச்சி என்பது ஒருவரின் தனிப்பட்ட முயற்சியாக பார்க்கப்படுகிறது. ஆனால் டென்மார்க் சொல்லும் பாடம் வேறு.
The Danish way is very much focused on a sense of happiness that comes from within, and that basically means that like you feel good with who you are no matter what your accolades are.
டென்மார்க்கின் அனுபவம் தெளிவாக ஒன்றை சொல்கிறது. மகிழ்ச்சி என்பது தானாக வரும் ஒன்றல்ல, அது சமூக ரீதியாக உருவாக்கப்பட வேண்டியது. பாதுகாப்பான வீடு, தாங்கக்கூடிய வாழ்க்கை செலவு, உள்ளடக்கிய சமூகங்கள் மற்றும் சிறு வயதிலிருந்தே பிறரை புரிந்து கொள்ள கற்றுத்தருதல் என்று பலவற்றை குறிப்பிடலாம். ஆஸ்திரேலியா இன்று சந்திக்கும் சவால்களை பார்க்கும்போது இந்த பாடம் மிகவும் முக்கியமானது. ஒரு நாட்டின் வெற்றியை பொருளாதாரம் மட்டுமல்ல, மக்கள் எவ்வளவு பாதுகாப்பாகவும் இணைந்தும் மதிப்புடனும் வாழ்கின்றார்கள், மகிழ்ச்சியாக வாழ்கின்றார்கள் என்பதை தீர்மானிக்கிறது.
இதுபோன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் போட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.